அப்படியேதான் குறைச்சோம். இதை ஒப்பிட முடியாது. நாங்கள் அடிக்கடி ஒப்பிடுவோம், அந்த நாட்டோட ஒப்பிடுவார்கள், இங்கே இருக்கிற எழுச்சி மிக்க இளைஞர்கள் கிளர்ச்சி செய்வார்கள் என்று அச்சப்படுங்க. அதுதான் பிரச்சனை. இவர்கள் அதற்குத்தான் பயப்படுகிறார்கள். வேற என்ன, தமிழகத்தென்று ஒரு நாடு வந்துவிடக் கூடாது என்று பயப்படுகிறார். இன்னைக்கு முல்லை பெரியார் பிரச்சனையும் ஒத்துணைகள் பிரச்சனையும் நாங்கள் தமிழக மடங்கி தான் பேசுவானா நடக்குமா? யாராவது தைரியம் வருமா? ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், 6.5 கோடி தமிழ் மக்கள் நீங்க இந்த தேசத்தில் வாழ்றவங்க நினைச்சிட்டு இருக்கணும். இருந்த இடம் தடங்கள் ஏறணும். உலகத்தின் எந்த எல்லையில போய் இறங்கி தமிழ்ல பேசினாலும் நீங்க இலங்கையிலிருந்து தமிழகத்திலிருந்தா வந்திருக்கீங்கன்னு கேட்கிறேன். இந்த 6.5 கோடி மக்கள் நம்ம இருந்தங்க செத்தங்க. உலக அரங்கில் உன் இனத்தை தூக்கி நிறுத்திய ஒரே தலைவன் என் அண்ணன் பிரபாகரன். அது இதை சொல்றதுக்கு அச்சப்படவோ வெட்டப்படவோ பயப்படவோ தேவையில்லை. பீடிக்கு படமையிட்டு ஜெயிலுக்கு போறவன் என்னடா தன் இன விடுதலைக்கு தன் தாயக விடுதலைக்கு சிறைக்கு போறதுல என்ன அவமானம் இருக்கும்? உடல் சிறையில நிறைஞ்சிருக்கிறவன் நிறைஞ்சிருக்கிறவன் இன்னைக்கு இந்த தாயகத்துல இந்த நாட்டுல படிப்பதத்தில் நூலகத்தில் இடம் இல்லை. படிக்க அறிவு பற்றி கொண்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து கூடுகிறார்கள். அவர்களுக்காக அந்த இடம் பத்தலின் இடிச்சு விட்டு 100 ஏக்கர்ல கன்னிமரா நூலகம் பத்தலின் 100 நூலகம் இருக்கிறார். இந்த நாடு வளர்கிறது, இந்த நாடு நன்மையில் பயணிக்கிறது. மத்திய சிறைச்சாலை இடம் இல்லை, அதனால இடிச்சு விட்டு புலர்ல 100 ஏக்கர்ல இந்த நாடு உட்பட விளங்காது, கேவலப்பட்டு போடுறது என்ற அர்த்தம். ஒரு தேசத்தில் மருத்துவமனையிலும் நீதிமன்றத்திலும் கூட்டம் அதிகமாக இருந்தால் அந்த நாடு எப்படி விளங்கும்? எப்படி விளங்கும்? அப்புறம் வல்லரசு நல்லரசுன்னா எது? வார்த்தையில் மட்டும்தான் வல்லரசு இருக்கும். ஒரு அரசு புடல இருக்கிறவங்க எத்தனை பேர் பெரிய உயரத்தை செஞ்சுட்டு போனவன், தக்கல பொண்டாட்டி சந்தைப்பட்டு கொண்டவன், கூட பிறந்த அண்ணன் தம்பியை கொண்டவன், அரை அங்குல வரப்ப படங்கி தாங்க சொந்த அண்ணன் தம்பியை வெட்டிட்டு போனவன், நண்பனை கொண்டவன், பெத்த தாயகப்பனை கொண்டவன், அவன் தானடா புறம் ஜெயில இருக்கிற தாயக விடுதலைக்கு தன் இன விடுதலைக்கு உறுத்தவன் இருக்கிற என்ன கட்டு போயிடும்? என்ன கட்டு போயிருக்கும்? அச்சம் பயம் அதை காட்டி காட்டி நம்மளை உணர்த்துகிறார். தமிழகத்துக்காக நீங்க போராட வருவதை விடுங்க, முதல்ல உங்கள் உரிமையை நீங்க போராடிப்பீங்க. உங்களுக்கு பேச நடக்க முதல்ல எழுத சிந்திக்க உங்களுக்கான உரிமையை இந்த தேசத்தில் பெறுங்க. அது இருக்கா? நானே நண்பார்ந்த உறவுகளை உங்களுக்கு ஒன்று சொல்லித்தாரு. உங்கள் எதிரியை நான் உங்கள் கண்முன்னே அடையாளம் காட்டுகிறேன். எவன் ஒருவன் இந்த நாட்டில் தமிழ் தான் இந்தியன் என்று சொல்கிறானோ அவன் தான் உன் இனத்தின் முதல் எந்த தமிழன் தான் இந்தியன் என்று பேசுகிறானோ அவன் உன் இனத்தின் எதிரி 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 என்பதை நீ இடத்தில் பதிவு செய்கிறான். யார் இந்தியன்? எங்கே இருக்கிறது இந்திய தேசியம்? எங்க ஐயா அவர்கள் எழுதிய மாதிரி உருவாகாத இந்திய தேசியமும் உருவான இந்து பாசிசமும் என்பது அந்த புத்தகத்தை போல. எங்கே இருக்கிற இந்திய தேசியம் எங்கே இருக்கிறது? ஒக்கடைக்கல தண்ணி கேட்டா கர்நாடகா இருக்கிற தமிழனை உதப்பான், காவிரில தண்ணி கேட்டா கர்நாடகத்தில் இருக்கிற தமிழனை உதைப்பான். நீ உதைச்சா அங்க இந்திய தேசியம் இறந்து தமிழ் தேசியம் பிறந்து விடுகிறதா இல்லையா? ஒரு கர்நாடகாவில் வாழக்கூடிய தமிழனை நீ இந்தியனாக பார்க்கிறாயா தமிழனாக பார்க்க? இந்தியனாக பார்த்தால் இந்திய தேசியம் இருக்கும், தமிழனாக பார்த்தால் அங்கே தமிழ் தேசியம் பிறக்கும். இதுதானே அண்ணன் புகழேந்தன் சொன்ன மாதிரி இறந்தவனை தமிழன் என்று கூட பார்க்காமல் தலை ஒதுங்குகிறவனை நீ அகரி என்று பார்க்கிற மாதிரி இவனுக்கு இந்த மண்ணில் கடற்கரையில் ராமேஸ்வரம் மண்டபம் கன்னியாகுமரி போன்ற பகுதியிலிருந்து மீன் பிடிக்க போற என் உறவுகளை சுட்டு வீழ்த்துகிறான். செத்து விழுகிறவனை இந்திய மீனவர் புலப்பட்டான் என்று ஒரு செய்தி இந்த தேசத்தில் எந்த முடத்திலாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? உறவுகளை தமிழ் மீனவன் செத்தான் என்று சொல்லுகிற போத இந்திய தேசியம் செத்து தமிழ் தேசியம் பிறந்து விடுகிறது. இதுதான் உண்மை, இதை யாரும் நீங்க மறுக்க முடியாது. எங்கே இருக்கிறது இந்திய தேசியம்? தவித்த வாய்ப்பு தண்ணிதராக ஒரு தேசத்தின் மீது என பார்க்கணும் நேசவர். இது என்ன பைத்தியகாரம்? இது ஒரு முட்டாள்தனம். எவன் ஒருவன் தன்னை இந்தியன் இந்தியன் என்று பேசுகிறானோ அவன் தான் நம் இனத்தின் முதல் எதிரி. ஒரு மிக தீர்த்தமான கேவலமான ஒரு நிலை. எந்த தேசிய கட்சிகளானாலும் சரி, மாசிஸ்டா கேரளாவுக்கு போ, எல்லாருக்கும் எல்லாம் பொது என்ற பொது உடைமை தத்துவத்தை வச்சு நாட்டை ஆளுகிற அந்த கேரளாவில் அச்சுதானந்தன் நமக்கு தனி திறமை இருக்கிறான். உலக தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள் முழங்குறான். உள்ளூர் தொழிலாளர் மட்டும் ஆகட்டும், ஐநூறு தொழிலாளர்கள் சாகட்டும், நமக்கு தண்ணி தருது. அங்கே என்னாகிறது, ஒரு தேசிய கட்சி மாநில நலனை பேசுகிறது. காங்கிரஸ் இங்க இருக்குது ஒரு ஈழக் கட்சி, அது கர்நாடகாவில் இருக்குது அந்த கட்சி. எத்தனை சார் தண்ணி கொடுக்க முடியாதுங்கிறான். இங்க இருக்கிற வாய முடித்த அதையும் சொல்லாம பேசுற மாதிரி, அது ஒரு தேசிய கட்சி. அந்த மாநிலம் என்று வரும்போது அந்த மாநில நலனையே பேசுகிறது. அதே மன்றம் பாரதிய ஜனதா பார்த்தீங்க, எடியூரப்பா இன்னைக்கு ஒக்கலைக்கல் பிரச்சனையை முன்னெடுத்த ஒரு காலத்துக்காக அவர் தனித்த மெஜாரிட்டியோட தனித்த பெரும்பான்மையோட வெற்றிருந்தது. அந்த உணர்வு இந்த இனத்திடம் இல்லை என்கிறார்கள் தான். எங்களுக்கு கர்நாடக மக்கள் மீது மதிப்பு அதிகம், அவர்கள் உணர்வு மீது எனக்கு மரியாதை அதிகம், நான் அவர்களை பாராட்டுவேன் மதிப்பேன். ஆனால் அதே நேரம் என் இனத்தை நினைத்து வேதனை வரும் அந்த உணர்வு ஐயோ என் மக்களிடம் இல்லையே. தேசப்பிதா காந்தியை சுட்டுக் கொண்ட போது ஆர்எஸ்எஸ் இயக்கம் தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த நாட்டில். 16 மாதங்கள் கூட அந்த தடையை நீட்டிக்க இயலவில்லை அவர்களால். 17 வருடங்களாக இந்த நாட்டில் நம் விடுதலைக்காக போராடுகிற நம் இயக்கம் தடை செய்யப்பட்டு இருக்கிறதே, இப்போ மறுபடியும் 2 ஆண்டுகள் நீட்டித்து 19 ஆண்டுகளுக்காக நீட்டிக்க விட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டு இந்த இனம் இருக்கிறது என்பதுதான் அவமா. ராஜீவ்காந்தி மரணத்தையே முன்னெடுத்து பேசுகிற இந்த பெருமக்கள் ஏன் இந்திரா காந்தி மரணத்தை பேசுகிறது? காந்தியுடைய நினைவு தினமாக கொண்டாடப்படுகிற, அவர் அனுஷ்டிக்கப்படுகிற அந்த தினத்தில் காந்தி கோட்டை என்ற கொடியவனால் கொல்லப்பட்டான் என்று இந்த தேசத்தின் தலைவன் எவனுக்காக சொல்ல அறிகுறி இருக்கிறதா, தைரியம் இருக்கிறதா சொல்லுவானா? நீங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. காந்தி நினைவு தினத்தில் பேசுகிறவன், அஞ்சலி செலுத்துகிறவன், இரண்டு முறை நிகழ்த்துகிறவன், காந்தி என்ற தேசப்பிதா மகாத்மா கோட்டை என்ற கொடியவனால் சுட்டு வீழ்த்தப்பட்டான் என்ற ஒரு சொல்லை யாருக்காக பேச தைரியம் இருக்கிற அந்த தேசத்தில் பேச மாட்டான், பேச முடியாது, விட மாட்டான். இந்த நாட்டில் இந்திரா காந்தியை கொலை செய்த அந்த பியான் சிங் அவர் கூட இருந்த ஒரு தோழனுக்கும் இன்னைக்கு தியாகிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. வாரத்தின் பிரதமர் அந்த தினத்துக்கு வாழ்த்து சொல்லுகிறார். அப்ப என்னது, இந்திரா காந்தியின் மரணத்தையே பேசுவதே இல்லையே. 17 ஆண்டுகளாக 19 ஆண்டுகளாக இந்த பிரச்சனையை நீட்டித்து நீட்டித்து ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி கீழ்த்தரமான கேவலமான நம்ம தண்ணீரிலும் நம் பிழத்தின் மீதும் ஏறி நின்று பிரச்சாரம் செய்தும் இவர்கள் அரசியல் செய்து பிழைக்கிறார்கள். உண்மை உங்களுக்கு நீங்க நினைச்சு பாருங்க. அந்த இன்னைக்கு வந்து அந்த சுட்டு வீழ்த்திட்டு போறாங்க வீட்டுக்குள்ள. உறக்கத்தில் மிகப்பெரிய கொடுமையான ஒரு கொடுங்கோல் ராட்சியாக இருந்த ஹிட்லர் முசோலினுடைய அந்த நாசிக் படைகள் கூட அப்படி ஒரு கொடுமையை செய்யாது. நேருக்கு நேர் நின்று தாயக விடுதலைக்கு போராடுகிற அந்த வீர தமிழ் மரபர்களோடு மோதுவதற்கு நெஞ்சு திறமற்ற அந்த சிங்கள இனவெளி ராணுவம் உறக்கத்திலே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் மீது போய் செல்ல குழந்தையை கட்டிப்பிடித்துக் கொண்டு உறங்குகிற தாய் என்று புன்னறிந்து கொள்ளுங்க. இது எந்த நாட்டிலும் உங்களால் நம்ப முடிகிறதா? உறக்கத்தில் இருக்கிற அந்த குடும்பத்துக்குள் நுழைந்து தன் கண அவன் அந்த பெண்ணினுடைய கணவனை அப்படியே நாட்டாளியை தூக்கி தூக்கில தொங்க வச்சு அவன் கண் முன்னே அவனுடைய துணைவியாரை மனைவியை பாலியல் பலாத்காரம் செய்து அவளை கொலை செய்து அவன் பக்கத்திலே படுத்து உறங்கிய 7 வயது பெண்பிள்ளையை ஆசாரி பயன்படுத்துகிற அந்த இலை அந்த இலைக்குடி அந்த ஒளியை வைத்து அவன் பிறப்பிற்குள் குத்தி குத்தி கொலை செய்துவிட்டு பிறகு 5 வயசு பையனுடைய குடலை அறுத்து அதை தூக்கி நெஞ்சில வைத்து விட்டு போகிற ஒரு கொடுஞ்செயலை எந்த நாட்டிலான இது ஒன்றா இருந்தா? 100 சம்பவங்கள் இன்னும் அந்த மண்ணில் நிகழ்கிறது. ராஜபக்ச சொல்லுகிறார், ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் முழு சுதந்திரம் அளித்திருக்கிறோம். என்ன சுதந்திரம் அது? நள்ளிரவில் ஆடை கடத்தி தலைவர்கள் தொண்டு விரும்ப உடல் அறுத்து போடுவது, ஆடை கடத்தி பணம் வைப்பது, இதுதான் அவர்கள் தந்த சுதந்திரம். ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு அறிக்கை விடுறான், பிரபாகரா வா ஒண்டி கொண்டி மோதலாம்ல, அது சினிமா நடிகர்ல ஏதோ அந்த மாதிரி சண்டை நினைச்சிட்டு இருக்காங்க. கை கட்டி இழுப்பாங்க சுட்டுவாங்க, நம்ம இல்லைன்னா குரூப் போட்டுக்குவாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பைத்தியக்காரன், நான் ஒரு தேநீர் கடையில் ரெண்டு பெரியவர் அந்த செய்தித்தாளை படிச்சு ஒரு 70-80 வயசு 70-65 வயசு ரெண்டு பிறகு பெரியவர்கள் பேசிக்கிறாரு, யாரும் ஆணை முகரையும் பாராங்கண்ண பிரபாகரன் போய் சண்டையை கும்பிட்றாங்க, முதல்ல என்னையோட ஒன்று மக்கிட்ட சொல்றாங்க இந்த பெரிய ஒரு பைத்தியகாரத்தனமான இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ராசகத்தினுடைய அறிவு அவன் எவ்வளவு பெரிய லூசு பயங்கிறது நீங்க தெரிஞ்சு ஒண்டி கொண்டி வரியாக கூப்பிடுறான். யாரு இவன்? நான் ஒரு நகைச்சுவே அவர் கதை படிக்கிறேன். ஒரு கதாநாயகன் கதாநாயகன் வில்லனை பார்த்து பேசுறான். டேய் இல்ல, எங்க அம்மா அப்பா வந்து கொலை செஞ்சார், நான் பொறுமையா இருந்தேன். என் மனைவி என் கண்மையை கற்படுத்தி கொலை செஞ்சார், நான் பொறுமையா இருந்தேன். அப்புறம் என் தங்கச்சியை கொலை செஞ்சா, நான் பொறுமையா இருந்தேன். நீ என்ன ஏதாவது செய்ய நினைச்சேன்னு வச்சுக்கேன், நான் பொறுத்து பொறுத்திருக்க மாட்டேன். என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு லூசு போய் அந்த ராஜன் ஒரு கீழ்த்தரமான ஒரு மோசமான ஒரு சூழல். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை நடக்கிற போது பயன்படுத்தக்கூடிய பேரழிவு ஆயுதங்களை அந்த நாடு பயன்படுத்துகிறது. இலங்கை இனவரி அரசு பிரயோகப்படுத்துகிறது. இது இந்தியாவிற்கு தெரியும், சர்வதேச நாடுகளுக்கு தெரியும். ஆனால் மௌனமாக பான்புலர் பீரங்கியை பயன்படுத்துகிறது. அது அப்பாவி மக்கள் மீது பிரயோகப்படுத்துகிறது. என் அன்பு உறவுகளை சாவில்லாத நாளில்லை. மரத்தின் மடியில் தான் நம் மக்கள் படுத்து தன்னிடிக்கிறார். உங்களால் நம்ப முடிகிறதா? ஆயிரம் கிலோ எடை உள்ள குண்டை கொண்டு போய் திடீர் இருந்த விமானத்தை வச்சு வீசுறான். அந்த குண்டு எப்படி வெடிக்கிறது? பூமிக்குள்ளே போய் நன்றாக உடைந்து உடைந்து உள்ள போய் வெடிக்குது. வெடித்த அந்த நொடியில் ரெண்டு மூன்று பனைமர உயரத்துக்கு தண்ணி பீட்டி அடிக்குது. ஆயிரம் கிலோ குண்டு ஒரு நாட்டில் தன் நாட்டுக்குள்ளே வாழக்கூடிய அந்த நாட்டு மக்கள் மீத இந்த குண்டா இந்த குண்டை வீசுறான். இதை எல்லா நாடுகளும் பார்த்துக்கொண்டு மௌனமாக இருக்கிறது. இது குண்டுமையா? இங்கு இருந்து படகுல மிதிவண்டிக்கு சக்கரத்துக்கு பயன்படுத்துற பால் ரசு குண்டு இருக்கு பாருங்க, அது குண்டா, அது ஆயுதமா? இந்த கேவலம் இந்த இழிவு இந்த இனத்திற்குத்தான் வேறு. சீக்கியாத்தாரியாவுடைய மரணத்திற்கு பிறகு இன்னைக்கு சீக்கிய இனத்திடம் இருந்த ஒற்றுமையினால் பத்து ஆண்டுகளில் பாரதத்தின் பிரதமராக ஒரு சீக்கியர் இருந்த முடிகிறது. நம்ம இனத்திடம் ஒற்றுமை இல்லை, அதுதான் பிரச்சனை. சங்கம் வைத்து நாம் தமிழ் வளர்த்தபோது எல்லாம் சரியாக இருந்தது. அதே சங்கம் வைத்து நாம் சாதி வளர்த்தோம், எல்லாம் நாசமாய் போனது. அதுதான் இந்த பிரச்சனை. நாம நினைக்கிறோம் இந்த தேசத்தில் ஒரே ஒரு பகத்சிங் தான் 22 வயதில் தன் தாயக விடுதலைக்கு மரணத்தை முத்தமிட்ட ஒரே ஒரு வீரன் தான். ஆனால் இந்த தமிழீழ மண்ணில் 20,500 பகத்சிங் இருக்கு. உங்களால் நம்ப முடிகிறதா? இந்த நாட்டில் திரையரங்குகளை நிறைத்துக் கொண்டிருக்கிற மதுக்கடைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிற வயது இந்த நாட்டு இளைஞர்கள் கடமாடுகிறார்கள். என் தலைவன், என் தாயகம், என் விடுதலை என்ற அந்த ஒற்றை தலைவனின் பின்னால் மிக ஒழுக்கமாக கட்டுப்பாடோட அந்த நாட்டில் இளைஞர்கள் அனுமதித்து நிற்கிறார்கள். பெண்ணிய விடுதலைக்கு 33 இடஒதுக்கீடுக்கு முக்கியமைக்கு தலைவழி இருக்கிற தேசத்தில் 100 விழுத்தாடு சுதந்திரம் அடைந்து விட்டார்கள். தமிழில் மண்ணி சாதி கர்மாங்கிற மதம் அந்த இரவு எதுவும் கிடையாது. அந்த மண்ணி இங்கே கள்ள சுடுகாட்டு வழியே பள்ளம்பரத்தை தூக்கி போக முடியாது. வைக்கிறேன் அங்கே யார் என்ன எதுவும் தெரியாது. எல்லோரும் ஒரே ஒரே இடத்தில் மாறினர்களாக பிரிவுகொள்கிறார். அது நாடு, அது தேசம். அந்த இனத்தில் பிறந்ததற்கு பெருமை கொள்ளும். நீங்களெல்லாம் நினைச்சுட்டு இருக்கிறீங்க புறவாதம், இந்த தமிழகத்திற்கு ஒரு இழிவான ஒரு போக்கு இருக்கிறது. எதையாவது ஒரு வேலை நான் சீனா செஞ்சுட்டாங்க, அது அவனே தான் செய்யும். எங்க ஐயா நெடுமாறனையா தான் செஞ்சாங்க, அது அவர் பார்த்து பாரு அவர் வேலை. ஏன் இது உருட்டு ஐயா வந்து பேசாம இருக்காரு? ஏன் நீங்க பேச மாட்டீங்களா? என்னைய ஒரு ஆள் சொன்னாங்களே, உங்க ஐயா நெடுமாறையா நானும் தாத்து திருமாவளெல்லாம் அந்த கூட்டத்தை கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்களேன். அவரு இவங்க உங்களுக்கு என்ன வேலை? ஏதாவது பேசுங்க. நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இன்னொரு பிரச்சனையாப்பா இங்க வாங்கண்ணா. நிறைய பிரச்சனை இருக்குல்ல, அது ஒரு பிரச்சனையும் நீங்க கையில் எடுத்துட்டு போய் போறாரு. இப்போ எதுக்கும் தயாரில்லை. யார் ஒருவன் முன்னெடுக்கிறானோ அவனே எல்லா வேலையும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து சுழம்பி கிடக்கிற ஒரு இனமாக இந்த இனம் மாறிவிட்டது. தமிழில விடுதலையா? அது பிரபாகர வேலை, அவர் பார்த்தார். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? ஏன் அவர் ஒருத்தர் தான் தமிழனா? அவர் மட்டும்தான் அந்த நாட்டில் வாழப்போறாரா? நான் அடைஞ்சி இது என்ன ஒரு கேவலமான சிந்தனை, இது என்ன ஒரு போக்கு. தமிழீழ விடுதலைக்கான போர்தான் அந்த நாட்டில் நடக்கும். தமிழீழ விடுதலைக்கான போராட்டமும் அரசியலும் உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்கள் நாம் தான் செய்ய வேண்டும். அதை அவர்களே அவர் பார்த்துக்கணும்னா அது சாத்தியம் இல்லை. தமிழீழத்தின் கலவும் சாவியும் தாயக தமிழகத்தில் தான் இருக்கிறது. அதை திறக்க வேண்டிய பொறுப்பு அல்லது உடைக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ரொம்ப கேவலமாக எங்க அண்ணன் என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி, 5000 பேர் 1-2 ஒரு ஒண்ணு அழிக்க முடியாதாரா? 5000 பேரையும் ஆனா சிறையை போட்டு வாங்கிடுது, நிக்க முடியலையே, நிக்க முடியலையே. 5000 பேர் வாக்களிக்க வாருங்கள் என்று கூப்பிடும் போது ஒரு ஜனநாயக நாட்டில் முழு சுதந்திர நாடு என்று பிரகடப்படுத்தப்பட்ட ஒரு தேசத்தில் 33-35 விழுக்காடு வாக்குப்பதிவை செய்ய வராத தேசம், அதிலேயே 20-25 விழுக்காடு கள்ள வாக்கு, அந்த தேசத்தில் வாழ்க்கை பதிவு செய்ய வராத ஒரு தேசத்தில் தன் வாழ்க்கையிலேயே முடிக்க, வாழ்க்கையிலே அர்ப்பணிக்க, உயிரையே புடையாக கொடுக்க வீரமிக்க இளைஞர்கள் ஓடி ஓடி வந்த அந்த தலைவரை பின்னால் இருக்கிறார்களே, அது தேசம், அது நாடு. நீங்க நினைச்சு பாருங்க அந்த அர்ப்பணிப்பை பிரித்துடணும். 1000 மில்லி வாருங்கள், எல்லோரும் உயிரை புடையாக தாருங்கள் என்று சொல்லுங்க, உங்கள் உணர்வை தாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள். அது போதும். நீங்க நாடு தமிழில நாடு அடைவதற்கு போற நாடு அடைஞ்சாச்சு, நாடு அடைஞ்சாச்சு. சர்வதேச நாடுகளை உலக அரங்கத்தை தமிழீழ நாட்டை அங்கீகரிக்க வைக்க வேண்டிய போராட்டத்தை தான் அந்த அரசியலை தான் நாம் செய்ய வேண்டியிருக்கிறோம். நாடு அடையணும் யாரும் நினைக்கணும், அடைஞ்சாச்சு. நாடு அடையாமையா? அங்கே மருத்துவத்துறை இருக்குது, கல்வித்துறை இருக்குது, அங்க காவல்துறை இருக்குது, நீதித்துறை இருக்கிறது. அடையாமையா? எங்களுடைய எல்லை 15 கிலோமீட்டருக்கு இங்க இருக்கும் போதே, ஆனா அதுக்கு அங்கிட்டு இருந்தாங்க 15 கிலோமீட்டர் சேர்த்து வச்சுக்கோங்கன்னு மத நாட்டிலிருந்தே எங்களுக்கு நாடு வச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள அதை கொடுத்துட்டான் அவன் எல்லையை வைத்து, இதுக்கப்புறம் என் வண்டி வராது, உங்க வண்டி நீங்க வர வேணாம், நான் இங்கே நின்று நீங்க அங்கே நின்றுன்னு சொல்லிட்டான். அதை நீங்க உணர்ந்து கொள்ளணும். நாடு அடைந்து அடர்ந்து அடைந்தாச்சு, இனி எல்லை விரிவா விரிவாக்கமும் உலக அங்கீகாரம் தான் எங்களுக்கு அவசியப்படுது. என் அன்பு உறவுகளை, ஒன்றைத்தான் நான் உங்களுக்கு புறத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒரு வீரன் இருந்த தேசிய இனத்தின் பிள்ளைகள் நீங்க. எங்க ஐயா உடத்தினர் ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் போன்ற மாபெரும் தமிழ் வீரர்கள் இந்த நாட்டில் இருந்திருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளாக இந்த இனத்தில் வீரனே இல்லையா? பிரபாகரன் மட்டும்தான் வீரனா? அப்படின்னா பிரபாகரன் மட்டும்தான் வீரன். காரணம் என்ன? இந்த நாட்டில் கடாரன் வந்தான், வாதாபி வென்றான், தாய்லாந்து போய் பிடிச்சான், அங்க பிடிச்சான், இங்க பிடிச்சான், கிடைக்கேன்னா உள்ளத்தை விட்டு அடிப்பான். என் பாக்கிறவர்கள் போட்டு போனவர்கள். என் அண்ணன் மட்டும்தான் தான் வாழ்ந்த மண்ணை, தான் பிறந்த மண்ணை, தன் தாயகத்தை இழந்து விடாமல் அந்த நாட்டை அடைவதற்கு, பாதுகாப்பதற்கு, கட்டியெடுப்பதற்கு போர் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரே வீரன் அண்ணன் மட்டும்தான். அதனாலதான் நாங்கள் சிறந்த வீரன், இந்த இனத்தில் தோன்றிய மாவீரன் அவரை குறித்து. அப்படி ஒரு வீரன் இருந்த தேசியத்தின் பிள்ளைகள் நீங்கள் நான், நாம் வீர தமிழினமா அல்லது சோர தமிழினமா என்று முடிவு செய்ய வேண்டிய தருணம் இது. உண்மையிலே வரலாற்று ஒரு தொன்மை பெருமைமிக்க ஒரு இன வரலாற்றில் நம் இனத்தில் நாம் சிங்களம் அடிபட்டு செத்தோம், அழிந்தோம் என்று வர வேண்டுமா? சிங்களனை வென்று நாடு அடைந்தோம் என்று வர வேண்டுமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும், நான் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.